வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
டுடே வி வாண்ட் டு திங்க் அபவுட் அனதர் ஏரியா வேர் தேர் ஆர் டூ சைட்ஸ்,
இரண்டு பக்கங்கள் உள்ள இன்னொரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம்.
தி ஃபெயிலியர் ஆஃப் மெனி கிறிஸ்டியன்ஸ் இஸ் தி ஃபெயிலியர் டு பி பேலன்ஸ்ட்.
அநேக கிறிஸ்தவனுடைய வீழ்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் அவர்கள் சமநிலையிலே இல்லை.
The glory of God, we read in John 1:17, is seen in Jesus Christ in John 1:14, full of grace and truth.
யோவான் 1:14 இல் நாம் வாசிக்கிறோம், இயேசுவானவர் அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்தார் என்று
பார்க்கிறோம். This is a balance.
இது ஒரு சமநிலை.
If you have only grace or only truth, you are imbalanced.
கிருபை மட்டும் இருந்தாலும் சரி அல்லது வெறும் சத்தியம் மட்டும் இருந்தாலும் சரி நீங்கள் சமநிலை அற்றவளாக இருக்கிறீர்கள்.
Then the glory of God is not seen.
அப்பொழுது தேவ மகிமை அங்கே காணப்பட முடியாது.
In many areas this balance is mentioned in scripture.
அநேக இடங்களிலே இந்த விதமான சமநிலையை நாம் வேதத்திலே பார்க்கிறோம்.
For example, when somebody asked Jesus, what is the great commandment in the law?
பிரமாணத்தில் உள்ள மிகப்பெரிய பிரமாணம் எது என்று இயேசுவை கேட்டார்கள்.
He said, I have to give you two. Love God with all your heart and love your neighbor as yourself.
தேவனாய் கர்த்தரே முழு இருதயத்தோடு அன்பு கூர்வாயாக உன் முழு இருதயத்தோடு கூட பிறனையும் உன்னை போல நேசிப்பாயாக என்று இரண்டு கட்டளைகளை கொடுத்தார்.
He said, I can't give you one.
நான் ஒன்று மட்டும் கொடுக்க முடியாது.
There's a balance.
அங்கே ஒரு சமநிலை இருக்கிறது.
Which is more important, the fruit of the spirit or the gifts of the spirit?
ஆவியின் கனி முக்கியமா ஆவியின் வரங்கள் முக்கியமா?
Which did Jesus have?
இயேசுக்கு எது இருந்தது?
He had both.
இயேசுக்கு இரண்டுமே இருந்தது.
He would have been a failure if either of them were missing.
இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருந்தாலும் கூட அவருடைய காரியத்தில் வெற்றி பெற்றிருக்க முடியாது.
Which do you need?
உங்களுக்கு எது தேவை?
Both.
இரண்டும் தேவை.
In many many areas it is like this.
அநேக பகுதிகளில் இப்படி தான் இருக்கிறது.
Evangelism without discipleship is a failure.
சீஷத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய சுவிசேஷமானது அது தோல்வியிலே முடிவடைகிறது.
Mark 16 speaks about evangelism.
மார்க் 16 அதிகாரம் சுவிசேஷத்தை குறித்து
சொல்கிறது. Matthew 28 speaks about discipleship.
மத்தேயு 28 அதிகாரம் சீஷனை மாற்றுவதை
பற்றி சொல்கிறது. Both together constitute the great commission God has given.
இரண்டையும் சேர்த்து வைத்திருக்கும் பொழுதுதான் தேவன் கொடுத்த மிகப்பெரிய கட்டளையை நாம் பார்க்கிறோம்.
And in many many other areas we could say the same thing.
அநேக பகுதிகளிலே இதே காரியத்தை நாம் சொல்ல முடியும்.
Balance is the important thing.
சமநிலை தான் முக்கியமான காரியம்.
To care for people's spiritual needs and their physical needs.
ஆவிக்குரிய தேவைகளுக்காக தன்னுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக கர்சனைப்படுவது அவருடைய சரீர பிரகாரமான தேவைகளுக்காகவும் கர்சனியா இருப்பது.
And here is another area.
இங்கே இன்னொரு பகுதியை பார்க்கிறோம்.
To ask the Lord to cleanse us.
தேவனையே சுத்திகரியும் என்று கேட்பது.
And to cleanse ourselves.
நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வது.
Both are in scripture.
இரண்டுமே வேதத்திலே காணப்படுகிறது.
You have only one, you have only half the truth.
ஒன்று மட்டுமே உனக்கு இருக்குமே ஆனால் உனக்கு பாதி சத்தியம் தான்
தெரியும். Half the truth can be error.
மீதி உள்ள சத்தியமானது அது தவறா இருக்க முடியும்.
See 1 John chapter 1.
1 யோவான் 1 அதிகாரம்
and verse 7.
ஏழாம் வசனம்.
If we walk in the light as God is in the light, we have fellowship with one another and the blood of Jesus Christ God's son cleanses us from all sin.
அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ரைக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது.
So this is something we can never do.
இதை நாமாக செய்ய முடியாது.
You can never do anything to cleanse yourself from all the guilt of your sin.
உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் வந்த எல்லா குற்ற உணர்வுகளிலிருந்தும் உங்களை கழுவிக் கொள்வதற்கு நீங்களாக ஒன்றும் செய்ய முடியாது.
Only God can cleanse us.
தேவன் மட்டுமே நம்மை சுத்திகரிக்க முடியும்.
As it says in verse 9, only he can forgive us and cleanse us.
அவர் மட்டுமே நம்மை மன்னித்து நம்மை சுத்திகரிக்க முடியும் என்று 9 வசனத்திலே
பார்க்கிறோம். Now this is the only cleansing that many Christians know about.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருக்கிற சுத்திகரிப்பெல்லாம் இதுதான்.
But there's another cleansing or purification which we have to do ourselves.
நாமாகவே செய்ய வேண்டிய இன்னொரு சுத்திகரிப்பு ஒன்று உண்டு.
You know, when the devil quoted one verse to Jesus in the temptation,
சோதரனிலே பிசாசு ஒரு வசனத்தை கோடிட்டு இயேசுவுக்கு
காண்பிக்கும் பொழுது, it is written,
இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது,
Jesus said it is also written,
இப்படியும் எழுதியிருக்கிறது என்று இயேசு சொன்னார்.
And that truth with the other truth protected Jesus from falling into that temptation.
இந்த சத்தியமும் இன்னொரு சத்தியமும் சேர்ந்து தான் இயேசுவை சோதனை விழாதபடிக்கு பாதுகாத்தது.
So if you don't know the other truth that balances one truth the devil gives you, you can fall.
ஆகவே பிசாசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை இன்னொரு சத்தியத்தினாலே நீங்கள் சமநிலைப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் விழுந்து விடுவீர்கள்.
Will the devil quote scripture?
பிசாசு வேதத்தை வேதவசனத்தை சொல்வானா?
If he quoted scripture to Jesus, won't he quote it to you and me?
இயேசுவுக்கே வேதவசனத்தை கோட்டிட்டு காண்பித்தவன் உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்க மாட்டான்.
He won't quote scripture to people who don't respect scripture.
வேதவசனத்தை மதிக்காதவர்களிடத்திலே போய் வேதவசனத்தை காண்பிக்க மாட்டான்.
If you respect God's word, then he knows he can try and lead you astray with God's word.
நீ தேவனுடைய வார்த்தையை மதிக்கிறாய் என்பதை அவன் அறிந்திருந்தால் தேவனுடைய வார்த்தையை வேர்த்து உன்னை வழிவிலக செய்வான்.
How will he do that?
அது எப்படி செய்வான்?
By over emphasizing one truth and neglecting another.
ஒரு சத்தியத்தை விட்டுவிட்டு அற்பமா எண்ணிவிட்டு இன்னொரு சத்தியத்தை அதிகமாக வலியுறுத்துவதன் மூலமாக.
Truth is like a bird with two wings.
இரண்டு ரக்கைகள் எப்படி ஒரு பறவைக்கு இருக்கிறதோ அது போலதான் சத்தியம்.
If you cut one wing, the bird will just go around in circles.
ஒரு ரக்கையை நீங்கள் வெட்டிவிட்டால் அது பறந்து பறந்து வட்டமடித்துக் கொண்டே இருக்கும்.
Two wings, it can go straight.
இரண்டு ரக்கைகள் இருக்கும் பொழுது நேரடியாக
Movement does not mean progress.
அசைவு இருந்தால் அதில் முன்னேற்றம் இருக்கிறது என்று அர்த்தம் அல்ல.
Go around in circles. There's a lot of movement, but no progress.
வட்டத்திலேயே ஓடிக்கொண்டே இருந்தால் அங்கே அசைவு இருக்கிறது, ஆனால் அங்கே முன்னேற்றம்
இல்லை. You can be very active and still be in the same place spiritually after 20 years.
நீங்கள் எவ்வளவோ காரியங்களில் ஈடுபட்டு செய்து கொண்டிருந்தாலும் 20 வருடங்களாகியும் அவிக்கிற வளர்ச்சியில் அதே இடத்தில் இருக்க முடியும்.
Progress requires both wings.
முன்னேற்றம் தேவை என்று சொன்னால் இரண்டு ரக்கைகள் வேண்டும்.
It is written, it is also written.
இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது.
It is written that God cleanses us with the blood of Christ.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
In the next page,
அடுத்த
பக்கத்தில் verse 3,
மூன்றாம் அதிகாரம் மூன்றாம்
வசனம், it says we have to purify ourselves to the level of Christ's purity.
கிறிஸ்துவுடைய சுத்தத்துக்கு ஏற்ற அளவு நம்மையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம்.
Who does that?
அதை யார் செய்கிறார்?
We have to do it.
நாம் அதை செய்ய வேண்டும்.
The one who has this hope purifies himself. Christ is pure.
இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் கிறிஸ்து சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான்.
You see Romans in chapter 8.
ரோமர் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
And we read in verse 13.
13 வசனத்திலே பார்க்கிறோம்.
The last part.
கடைசி பகுதி.
If by the Holy Spirit you put to death the deeds of the body, you will live.
நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்.
Verse 12 is speaking to born again believers.
12வது வசனத்தில் அவர் மறுபடியும் பிறந்த விசுவாசிகளிடத்தில் பேசுகிறார்.
You must put to death the deeds of the body.
நீங்கள் தான் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும்.
But if you think only of that, you'll go astray.
அதை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களால் நீங்கள் வழிவிலகி போய்விடுவீர்கள்.
It says by the Holy Spirit. That's the other side of it.
பரிசுத்த ஆவியினாலே என்பது அதனுடைய இன்னொரு பக்கம்.
That's the balance.
இதுதான் சமநிலை.
You put to death, but it's by the Holy Spirit's power.
நீங்கள் அதை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்கள், ஆனால் அதை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே.
You make the fan turn, but it's by electrical power.
நீங்கள் ஃபேனை சுத்த வைக்கிறீர்கள், ஆனால் அதை மின்சார சக்தியை பயன்படுத்தி.
You have to put on the switch.
நீங்கள் தான் சுவிட்சை போட வேண்டும்.
Then the electrical power turns the fan.
பிறகு அந்த மின்சார சக்தியானது ஃபேனை சுத்த வைக்கிறது.
You can put off the switch.
நீங்கள் வேண்டுமானால் சுவிட்சை ஆஃப்
பண்ணலாம். So the Holy Spirit's power is something given to us. You use it or you don't use it.
ஆகவே நீங்கள் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் இருக்கலாம். அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
But the Holy Spirit is not going to do things automatically, just like electricity won't switch on the fan automatically.
மின்சாரமானது அந்த ஃபேனை தானாகவே இயக்காது. அதே போல உங்களுடைய பரிசுத்த ஆவியாளரும் தானாகவே உங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை செய்ய மாட்டார்.
You have to decide when it's hot and you need to turn on the fan.
எப்பொழுது உஷ்ணமாக இருக்கிறது ஃபேனை போட வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.
Electricity doesn't decide that.
மின்சாரம் அதை தீர்மானிப்பதல்ல.
So through the Holy Spirit's power you put to death the deeds of the body.
ஆகவே பரிசுத்த ஆவியாளருடைய வல்லமையினாலே நீங்கள் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும்.
And it says in 2 Corinthians in chapter 7.
2 கொரிந்தியர் 7 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
About this our cleansing ourselves.
நம்மை நாமே சுத்திகரிப்பதை குறித்து வாசிக்கிறோம்.
It says in verse 1.
1வது வசனத்திலே,
since we have these promises,
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டா
இருக்கிறபடியால், let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit.
மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தங்களும் நீங்க நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள
வேண்டும். Perfect holiness in the fear of God.
இப்படி தெய்வ பயத்தினாலே பரிசுத்தமாகுதலை பூர்ணமாக்க கடவோம்.
So who is going to cleanse this filthiness of the flesh and spirit?
அவே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுத்தத்தை யார் சுத்திகரிக்க
போறது? Now if I read that verse,
இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
And I say, Lord, please cleanse me from all filthiness of the flesh and spirit.
ஆண்டவரே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தியும் நீங்க என்னை சுத்திகரிக்க வேண்டும் ஆண்டவரே கேட்கிறேன்.
That's not a scriptural prayer.
அது வேத வசனத்துக்கு ஒத்த ஜெபம் அல்ல.
The Lord says, let the word of God says, let us cleanse ourselves.
வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள கடவோம்.
So the responsibility is on us.
ஆகவே பொறுப்பு நம்ம மீது இருக்கிறது.
I have to put off the old man.
நான் பழைய மனுஷனை தள்ள வேண்டும்.
I have to put to death the deeds of the body.
சரீரத்தின் செய்கைகளை நான் அழிக்க வேண்டும்.
I have to take up the cross every day.
நான் அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும்.
I have to deny myself every day.
ஒவ்வொரு நாளும் என் நாளை வெறுக்க வேண்டும்.
But the Holy Spirit is there to help me.
ஆனால் எனக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
I have to keep the commandments, but the Holy Spirit is there to help me.
நான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆனால் உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
See Philippians 2.
பிலிப்பியர் 2 அதிகாரம்
verse 12
12வது வசனம்
and 13
13வது வசனம்
if you read it separately you get a wrong picture.
இது இரண்டையும் தனித்தனியாக நீங்கள் வாசிப்பீர்கள் தவறான படம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றாய் சேர்த்து வாசியுங்கள்.
What are we to do?
நாம் என்ன செய்ய வேண்டும்?
Last part of verse 12
12வது வசனம் கடைசி பகுதி,
work out your salvation with fear and trembling.
உங்கள் இரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
Because God is working inside me to will and to do his good pleasure.
ஏனடா தேவனே தம்முடைய தயவுல சித்தத்தின்படி விருப்பத்தியும் செய்ய உண்டாக்க முடியா நமக்குள்ளாக இருக்கிறார்.
God gives me the desire to do his will.
அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தேவன் ஒரு விருப்பத்தை
கொடுக்கிறார். And God gives me the ability to do his will.
அவருடைய சித்தத்தை செய்வதற்கு வேண்டிய பலனையும் அவர் கொடுக்கிறார்.
I have to respond otherwise nothing will happen.
ஆனால் நான் கீழ்ப்படிய வேண்டும் இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது.
If everything depended on God then all of us would have become perfectly like Christ by now.
எல்லாருமே எல்லா காரியங்களுமே தேவனையே பொறுத்திருக்குமானால் இப்போ நாம் எல்லாருமே கிறிஸ்துவை போல மாறி இருந்திருப்போம்.
Why is it there's a difference among believers?
ஏன் விசுவாசிகள் மத்தியிலே ஏவோ வித்தியாசங்கள் இருக்கிறது?
Not because God has failed.
தேவன் தவறிவிட்டார் என்பதனால் அல்ல.
God is willing to make everyone like Christ but not all have responded equally.
தேவன் எல்லாரையுமே கிறிஸ்துவை போல மாற்ற விரும்புகிறார் ஆனால் எல்லாருமே ஒரே விதமாக கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவில்லை.
Why is it 10 intelligent students all get different marks in an examination?
ஏன் 10 புத்தியுள்ள மாணவர்கள் ஒவ்வொருவரும் பரீட்சையில வேறு வேறு மார்க்குகளை
வாங்குகிறார்கள்? Equal intelligence.
அவர்களுக்கு ஒரே விதமான புத்தி இருந்தாலும்
சரி, all may not be equally hard working.
ஆனால் எல்லாருமே கடினமாக உழைப்பதில்லை.
It's the same way.
அதே போலதான்.
God gave intelligence but these people don't work hard.
தேவன் புத்தியை கொடுக்கிறார் ஆனால் இவர்கள் கடினமாக
உழைப்பதில்லை. God gives all the power of the Holy Spirit.
தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை வல்லமை தருகிறார்.
All may not use it equally.
ஆனால் எல்லாருமே ஒரே விதமாக பயன்படுத்துவதில்லை.
So God works in but we've got to work it out.
அது தேவன் நமக்குள்ளாக செய்கிறார் நாம் வெளியே செய்ய வேண்டும்.
If it was only God's part like I said we'd be like the planets.
நாம் தேவன் மட்டுமே செய்ய வேண்டும் என எண்ணினால் நாம் கோள்களை போல இருப்போம்.
Perfect obedience but like a robot.
அது பூர்ணமான கீழ்ப்படிதல் ஆனால் அது ஒரு இயந்திர மனிதன் போல.
This is the balance.
இதுதான் சமம்.
God works in verse 13 and we have to work it out verse 12.
13ஆம் வசனத்தில் தேவன் கிரியை செய்கிறார் 12ஆம் வசனத்தில் நாம் கிரியை செய்கிறோம்.
So verse 14 how are we to come to a life without any grumbling or disputing?
ஆகவே முறுமுறுப்பு இல்லாமல் குறை சொல்லுதல் இல்லாமல் எப்படி அந்த வாழ்க்கைக்குள்ளாக வர முடியும்? 16ஆம் வசனம்
in the next few verses.
அடுத்த ஒரு சில வசனங்களிலே வாசிக்கிறோம்.
How to come to that life?
இந்த வாழ்க்கைக்குள்ள எப்படி வர முடியும்?
God first of all gives me a desire to live a life without any grumbling or complaining.
இந்த முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு விருப்பத்தை தேவன் எனக்கு கொடுக்கிறார்.
God gives me the ability to live that life.
அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய திறமையை தேவன் தருகிறார்.
I must put on the switch.
நான் தான் சுவிட்சை போட வேண்டும்.
I must work it out.
நான் தான் கிரியை செய்ய வேண்டும்.
My part is very easy.
என்னுடைய பகுதி மிகவும் எளிது.
God's part is the difficult part.
தேவனுடைய பகுதி தான் கடினமான பகுதி.
The new covenant is a partnership with Jesus.
புது உடன்படிக்கை என்பது இயேசுவோடு கூட உள்ளதான ஒரு பங்காகும்.
He multiplies the loaves, I distribute it.
அவர் அப்பத்தையும் மீனையும் பெருக பண்ணுகிறார், நான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறேன்.
I pour the water, he turns it into wine.
தண்ணியை அவர் ஊற்றுகிறார்கள், இவர் ரசமாய் மாற்றுகிறார்.
I roll away the stone, he raises Lazarus from the dead.
நான் கல்களை புரட்டுகிறேன், அவர் லாசரை இவரோடு எழுப்புகிறார்.
That's how it is.
இப்படி தான் இருக்கிறது.
I go and wash in the pool of Siloam and he opens my eyes.
நான் சீலோவாம் குளத்திலே போய் கழுவுகிறேன், அவர் என் கண்களை திறக்கிறார்.
It's a partnership.
இங்கே பார்க்கும்போது இருவருக்கும்
உள்ள ஒரு பங்கு. My net on the right side, he fills it with fish.
வலப்பக்கத்தில் என்னுடைய வலையை வீசுகிறேன், அவர் என்னை மீன்களினால் நிரப்புகிறார்.
It's a partnership.
இது அவரோடு கூட
பார்ட், ஐ டு தி ஈஸி பார்ட்.
அவர் கடினமான பகுதியை அவர் செய்கிறார், எளிமையான பகுதியை நான் செய்கிறேன்.
தி எலக்ட்ரிசிட்டி ஐ புட் ஆன் தி ஸ்விட்ச்.
அவர் மின்சாரத்தை நமக்கு கொடுக்கிறார், நான் சுவிட்சை போடுகிறேன்.
சோ ஐ மஸ்ட் கிளென்ஸ் மை செல்ஃப்.
ஆகவே நான்
என்ன
அவனுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை,
filthiness of the flesh and spirit,
மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசுத்தியும் நீங்க.
2 Timothy in chapter 2,
2 Timothy 2nd chapter,
we read here,
இங்கே நாம் வாசிக்கிறோம்
Verse 21. If a man cleanses himself, he will be a vessel for honor, sanctified, useful to the master.
ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் எஜமானுக்கு உபயோகமான ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா.
This is not talking about God cleansing us from our guilt.
இங்கே தேவன் நம்முடைய குற்றமுள்ள மனசாட்சியிலிருந்து சுத்திகரிப்பதை பற்றி சொல்லவில்லை.
This is we cleansing ourselves from filthiness of the flesh and spirit.
ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசுசி நீங்க நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வதா.
You see something in your life.
உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை பார்க்கிறாய்.
Give me grace to get rid of this.
இதை விட்டுவிட எனக்கு கிருபை தாரும்.
There were 2 types of enemies that Israel had in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2 விதமான சத்துருக்கள் இருந்தார்கள்.
The armies of Pharaoh.
பார்வோனுடைய சேனை.
God killed them in the Red Sea.
தேவன் அவர்களை சிவந்த சமுத்திரத்தில் அழித்தார்.
That God did.
அதை தேவன் செய்தார்.
Then the giants in Canaan.
கானான் தேசத்தில் உள்ளதான ராட்சதர்கள்.
That the Israelites had to kill.
அதை இஸ்ரவேல் ஜனங்கள் தான்
கொல்ல வேண்டும். One by one.
ஒவ்வொருவராக.
Of course with God's power.
தேவனுடைய வல்லமை வைத்துதான்.
So you see the balance there.
அங்கே சமநிலையை பார்த்தீர்களா?
Some enemies God killed.
சில சத்துருக்களை தேவன் கொன்றார்.
Israel doing nothing.
இஸ்ரவேலர் ஒன்றுமே செய்யவில்லை.
Others God says you do it, I'll give you the power.
இப்பொழுது மற்ற சத்துருக்களை பார்க்கும்போது நீ அவர்களை கொல், நான் உனக்கு பலனை தருகிறேன்.
You see the same thing in the New Testament.
இதையே தான் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம்.
The old man, Romans 6, God is crucified on Calvary.
பழைய மனுஷன், ரோமர் 6ஆம் அதிகாரம், தேவன் கல்வாரி சிலுவையிலே
சிலுவையிலே அடிக்கிறார்.
நான் ஒன்றும் செய்யவில்லை.
Romans 6:6, your old man was crucified by God.
உங்களுடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று ரோமர் 6:6 வாசிக்கிறோம்.
Like the armies of Egypt.
அது எகிப்தின் சேனையை போல.
But what about the lust in my flesh?
ஆனால் என் சரீரத்தில் உள்ள இச்சைகளை குறித்து என்ன?
Galatians 5:24 says, those who are Christ crucify the flesh with its affections.
கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் செல்லுடன் அறைகிறார்கள்.
Who does that?
அது யார் செய்கிறார்?
Not God.
தேவன் அல்ல.
We believers.
நாம் விசுவாசிகள்.
These are the giants in Canaan.
இவர்கள் தான் கானானில் உள்ள ராட்சதர்கள்.
Many Christians haven't understood this difference.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த வித்தியாசம் புரியவில்லை.
They are asking God to do what they are supposed to do.
அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தேவனே செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள்.
And sometimes they don't know that God has done something for them. They are trying to do that.
சில சமயத்தில் தேவன் அவர்களுக்காக செய்த காரியத்தை அறியாமல் தாங்களாக செய்ய முற்படுகிறார்கள்.
You shall know the truth and the truth shall set you free.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
Our guilt God has to cleanse.
நம்முடைய குற்றமுள்ள உணர்வை தேவன்
சிலுவையில் அறைய வேண்டும். God has to crucify.
நம்முடைய பழைய மனுஷன் தேவன் சிலுவையில் அறைய
வேண்டும். He has done that.
அது அவர் செய்து
விட்டார். Now he says,
இப்பொழுது சொல்கிறார்,
I give you the power of the Holy Spirit.
உனக்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை தருகிறேன்.
You put the lust to death.
நீ இச்சையை இப்பொழுது சாவுக்கு ஒப்புக்கொடு.
You take up the cross and deny yourself.
நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு உன்னை நானே
வெறுத்துவிடு. If I ask God to do that also,
அது ஆண்டவரே நீரே செய்யும் என்று கேட்டால்,
You do both parts, Lord.
ஆண்டவரே நீரே இரண்டு பகுதியிலும்
செய்து விடு. My part also.
என்னுடைய பகுதியும் நீரே செய்து விடும்
என்று கேட்டால், I'll become a robot.
நான் ஒரு இயந்திரமாய் மாறிவிடுவேன்.
God doesn't want me to be a robot.
தேவன் நான் இயந்திர மனிதனாக இருக்க விரும்பவில்லை.
That's why there's God's part and my part.
ஆகவே தான் தேவனுடைய பகுதி உண்டு, என்னுடைய பகுதி
உண்டு. To cleanse myself.
என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
We see that here.
இங்கே பார்க்கிறோம்.
We saw it in 1 John 3.
2 Corinthians 7:1, 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 2
of judgment.
நியாயத்தீர்ப்பை காட்டிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நம்மையே முதலாவது வைக்கிறோம்.
Every time we think of us first.
எல்லா காரியங்களிலுமே நம்மை தான் முதலாவது நினைக்கிறோம்.
Even from childhood.
சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு.
I must get the best toy.
எனக்கு தான் நல்ல பொம்மை வேணும்.
I must get the biggest piece of the cake.
எனக்கு தான் பெரிய கேக்
வேணும். Always us first.
முதலாவது எப்பொழுதும் நான் தான்.
When we grow up, we are still us first, but we do it in more clever ways.
நாம் வளர வளர அப்பொழுதும் எனக்கு தான் முதல் வேண்டும் என்று எண்ணுகிறோம், ஆனால் மிகவும் தந்திரமாய் செய்கிறோம்.
But one area we put other people first.
ஆனால் ஒரு பகுதியிலே மற்ற ஜனங்களை முதலாவது
வைக்கிறோம். Only one area.
ஒரே ஒரு பகுதி.
That is judgment.
அது நியாயத்தீர்ப்பு.
When it comes to judgment, others first.
நியாயத்தீர்ப்பு என்று வரும்போது மற்றவர்களிடத்தில் துவங்கட்டும் என்று சொல்கிறோம்.
Judge that person, that person, that person, that person. Everybody around us we judge and we don't judge ourselves.
நம்மை சுற்றி இருக்கிற இவர்களை நியாயந்திருக்கிறோம், அவர்களை நியாயந்திருக்கிறோம், எல்லாரும் நியாயந்திருக்கிறோம், நம்மை நியாயந்திருப்பதில்லை.
That's because the world is upside down.
அது ஏனென்றால் உலகமானது தலைகளாக இருக்கிறது.
Jesus turns us straight when we are converted.
நாம் மனம் திரும்பும்போது இயேசுவை நேராக நிமிர்த்துகிறோம்.
Then what happens?
பிறகு என்ன நடக்கிறது?
Then we put others first in everything except judgment.
நியாயத்தீர்ப்பை காட்டிலும் மற்ற காரியங்களிலே மற்றவர்களை முதலாவது வைக்கிறோம்.
Brother, you go ahead of me.
எனக்கு முன்னாக நீங்கள்
சொல்லுங்க. You take that position. I don't want it.
எனக்கு இந்த ஸ்தானம் தேவையில்லை, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க.
You go ahead of me.
நீர் எனக்கு
Abraham told Lot, you choose, then after that I'll take what's left.
ஆபிரகாம் லோத்தை பார்த்து நீ முதலாவது தேர்ந்தெடுள், பின்னர் நான்
தேர்ந்தெடுப்பேன். No competition.
அங்கே போட்டி இல்லை.
Church.
சபையிலே போட்டி இல்லை.
I give honor to the other person.
நான் கனத்தை இன்னொருவருக்கு கொடுக்கிறேன்.
And I will see what God gives me.
தேவன் எனக்கு என்ன கொடுக்கிறாரோ
அதை. But when it comes to judgment,
நியாயத்தீர்ப்பு என்று வரும்போது,
I don't put that person first.
நான் அவரை முதலாவது
வைப்பேன். I don't put anybody else first.
நான் வேறு யாரையும் முதலாவது வைப்பதில்லை.
Myself.
என்னை நானே வைக்கிறேன்.
This is true Christianity.
இதுதான் மெய்யான கிறிஸ்தவம்.
In 1 Corinthians 11.
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்.
Paul says.
பவுல் சொல்கிறார்.
And verse 31.
31ஆம் வசனம்.
If we judged ourselves rightly, we would not be judged.
நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம்.
That means in the day of judgment.
அதனுடைய பொருள் என்னவென்றால், நியாயத்தீர்ப்பு நாளிலே,
we will not be judged at all if we judge ourselves rightly now.
நாம் இப்பொழுதே நம்மை நியாயந்தீர்த்துக் கொண்டே இருந்தால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு நியாயத்தீர்ப்பே கிடையாது.
It's like the teacher saying, take your examination paper home and correct all the mistakes.
நீ தேர்வு தாளை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் அங்கேயே தேர்வு தப்பு தவறு எல்லாம் திருத்தி கொண்டு வா.
In human examinations, that's not permitted.
இங்கே மனுஷிகமாக உள்ளதான தேர்வுகளிலே அது அனுமதிப்பதில்லை.
In God's examination, you can take your examination paper home, correct your mistakes and bring it next day.
ஆனால் தேவனுடைய தேர்வுகளிலே நீ தேர்வு தாளை விடைத்தாளை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் திருத்தி விட்டு அடுத்த நாள் கொண்டு வரலாம்.
But if you don't bother about correcting it,
அதை திருத்துவதற்கு நீ கவலைப்படாவிட்டால்,
then the teacher marks it wrong.
அப்பொழுது தவறு என்று ஆசிரியரே போடுகிறார்.
But the teacher is willing to help you to correct your mistakes before you submit your paper in Christianity.
ஆனால் கிறிஸ்தவத்திலே உன்னை விடைத்தாளை கொடுப்பதற்கு முன்பதாகவே நீ அதை தவறுகள் எல்லாம் திருத்திக் கொள்வதற்கு உனக்கு அனுமதி கொடுக்கப்படுது.
It's an easy examination.
இது மிகவும் எளிமையான ஒரு தேர்வு.
I can get 100%.
நான் 100% மார்க் வாங்குறேன்.
Where I make a mistake.
நான் தவறு செய்யற
இடத்துல. The teacher says, listen, this is not the way to do it.
டீச்சர் சொல்லுகிறார், இப்படி செய்யக்கூடாது.
This is how you should do it.
நீ இப்படிதான் செய்ய வேண்டும்.
And shows me how to do it.
எப்படி செய்ய வேண்டும் என்று காண்பிக்கிறார்.
Says, correct that and then give me the paper.
நீ இதை சரி செய்து விட்டு எனக்கு விடைத்தாளை கொடு.
What is illegal in a human examination is correct in Christianity.
மனுஷிகமாக பார்க்கும்போது இது தவறா இருக்கிறது, ஆனால் கிறிஸ்தவத்தில் அது சரியாக இருக்கு.
If we judge ourselves,
நம்மை நாமே
நியாயித்தால், as the Holy Spirit shows us,
பரிசுத்தாவி நமக்கு
காண்பிக்கிறது,
கடைசி நாளில்
the Lord says there's nothing left.
உனக்கு திருத்துவதற்கு ஒன்றுமே இல்லை என்று
சொல்லுவார். Because you cleanse yourself.
நீ உன்னையே திருத்திக்
கொண்டாய். You judge yourself.
நீ உன்னையே நியாயித்துக் கொண்டாய்.
Jesus says,
yes, சொன்னார்.
Matthew chapter 7,
மத்தேயு 7 ஆம் அதிகாரம்
verse 1,
ஒன்றாம் வசனம்.
Don't judge other people.
மற்றவர்களை நியாயித்துக்க வேண்டாம்.
Leave them alone.
அவளை தனியே விட்டுவிடுங்கள்.
James 4 says there is only one judge, that is God.
யாக்கோபு 4 ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு நியாயாதிபதி இருக்கிறார், அவர் தேவன்.
God doesn't need your help to judge other people.
ஆக மற்றவர்களை நியாயித்திருப்பதற்கு உன்னுடைய உதவி தேவனுக்கு தேவை.
One of the biggest sins in Christendom is to judge other people.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற மிகப்பெரிய பாவம் மற்றவர்களை நியாயித்திருப்பது.
It's none of our business.
அது நம்முடைய வேலை அல்ல.
Judge other people.
மற்றவர்களை நியாயித்திருப்பது.
That judgment of other people leads to backbiting and criticism of them behind their back.
மற்றவர்களை நியாயித்திருக்கிற காரியமானது அவர்களை முதுகு பின்பாக புறங்குறுதலுக்கும் குறை சொல்லுதலுக்கும் நடத்துகிறது.
If you love somebody,
யாரையாவது நீ
நேசித்தால், tell that person directly.
நேரடியாக அவரிடத்தில் போய் அவருடைய குறையை
சொல். He's got a black mark on his face.
அவருடைய முகத்தில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கிறது.
Tell him, brother, there's a black mark, can I wipe it off for you?
சகோதரனே, இங்க ஒரு கருப்பு புள்ளி இருக்கிறது, அதை நான் துடைத்து விடட்டுமா என்று
கேளு. Don't speak behind his back and saying, see, that man's got a black mark on his face.
அதாலே பத்தி அவருடைய முகத்தில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கிறது என்று வேறு ஒருத்தில் போய் சொல்ல வேண்டாம்.
First of all,
முதலாவதாக,
he says, don't try to pick up speck out of your brother's eye when there's a big log in your own eye.
உன்னுடைய சொந்த கண்ணில் உத்தரம் இருக்கும் பொழுது உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்க திரும்ப எடுக்க வேண்டாம்.
What is this log in your own eye?
உன்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரம் என்றால் என்ன?
Listen.
கவனித்து கேளு.
It is an unloving attitude to the fault you see in your brother.
உன்னுடைய சகோதரனை நீ பார்க்கக்கூடிய குறையின் மீது ஒரு அன்பற்ற மனப்பான்மை.
You may not have the same fault your brother has.
உன்னுடைய சகோதரனுக்கு இருக்கிற அதே குறை உனக்கு இல்லாமல்
இருக்கலாம். But you have an unloving attitude towards his fault.
ஆனால் அவனுடைய குறை நிமித்தமாய் அன்பற்ற ஒரு மனப்பான்மை உனக்கு இருக்குமே.
What you have is a beam in your eye.
உன்னுடைய கண்ணில் இருக்கிற காரியம் பெரிய உத்தரம்.
You may not have the speck he has.
அவனுக்கு இருக்கக்கூடிய துரும்பு உனக்கு இல்லாமல் இருக்கலாம்.
You got something much worse.
ஆனால் அதே காட்டிலும் மோசமான ஒன்று இருக்கிறது.
Pharisees were not caught in adultery.
பரிசேயர்கள் விபச்சாரத்தில் பிடிக்கப்படவில்லை.
The woman was caught in adultery.
ஸ்திரியானவள் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டாள்.
Their unloving attitude to her,
ஆனால் அவர்கள் அவள் மீது வைத்திருந்த அன்பற்ற தன்மை,
made her sin like a speck and their sin like a log.
அவளுடைய பாவமானது துரும்பை போல மாறிவிட்டது, இவருடைய பாவமானது உத்தரத்தை போல மாறிவிட்டது.
Is committing adultery only a speck?
விபச்சாரம் செய்வது ஒரு துரும்பு தானா?
No, it's a big sin.
இல்லை, அது பெரிய பாவம்.
But compared to an unloving attitude, it is only a speck.
ஆனால் அன்பற்ற தன்னை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது திரும்பு தான்.
That's why Jesus stood with that woman.
ஆகவே தான் இயேசு அந்த ஸ்திரியின் சார்பாக நின்றார்.
Jesus did not condone and ignore the adultery.
இயேசு அந்த விபச்சாரம் செய்ததை கண்டும் காணாமல் விட்டுவிடவில்லை.
No, he said, you have sinned.
இல்லை, நீ பாவம் செய்தாய்.
But don't sin again. Don't do it again.
ஆனால் இனிமேல் பாவம் செய்யாதே.
But I don't condemn you.
ஆனால் நான் உன்னை குற்றவாளியாக
கருதவில்லை. Because you acknowledge your sin.
நீ உன் குற்றத்தை ஒத்துக்கொண்டாய்.
I'm not here to throw stones at you.
இங்கே உன் மீது கல்லெறிய நான் வரவில்லை.
Those Pharisees,
பரிசேயர்களோ,
who were millions times sinners, they wanted to throw stones.
கோடிக்கணக்கான பாவம் நிறைந்தவர்கள் அவர்கள் கல்லெறிய
விரும்பவில்லை. They did not judge themselves.
ஏனென்றால் அவர்கள் தங்களை தாங்களே நியாயந்திருக்கவில்லை.
But don't we have to judge people, we say?
நாம் பார்க்கிற காரியங்களிலே நாம் நியாயந்திருக்க வேண்டாமா?
Yes.
ஆம்.
If you are a father,
நீ ஒரு தகப்பனா இருந்தால்,
in your circle you have children and those in your family,
உன்னுடைய வட்டத்துக்குள்ளாக உன்னுடைய பிள்ளைகளும் குடும்பத்தாரும் இருக்கிறார்கள்.
You have to judge them.
கண்டிப்பாக நீ அவர்களை நியாயந்திருக்க வேண்டும்.
Your children are having a fight.
உங்கள் இரு பிள்ளைகள் சண்டை போட்டால்,
you can't say, no, I will not judge.
நான் அவர்களை நியாயந்திருக்க மாட்டேன்.
You have to listen to them and stop the fight.
நீங்கள் அவர்களுக்கு செவி கொடுத்து சண்டை நிறுத்த வேண்டும்.
You have to punish some of them.
அதில் ஒரு சிலரை நீங்கள் தண்டிக்க வேண்டும்.
You don't have to judge your neighbor's children.
பக்கத்து வீட்டுக்காரருடைய பிள்ளைகளை நீங்கள் தண்டிக்க வேண்டும்.
It's not your business.
அது உன்னுடைய வேலை
அல்ல. That's outside your circle.
அது உங்களுடைய வட்டத்துக்கு வெளியே உள்ள
காரியம். You're an elder of a church.
அல்லது ஒரு சபை
மூப்பனாக responsibility for all those people in your church.
உங்களுடைய சபையில் உள்ள எல்லாருக்கும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது.
Discipline them.
நீ அவர்களை
teach them.
சிச்சிக்க வேண்டும். போதிக்க
வேண்டும்.
திருத்த வேண்டும்.
Guide them.
வழிநடத்த வேண்டும்.
But you don't have to judge people in another church.
ஆனா இன்னொரு சபையில் இருக்கிறவர்களை போய் நீங்க யாருக்கு
கேட்க வேண்டும். Outside your circle.
ஏனென்றால் அது உங்களுடைய வட்டத்துக்கு
வெளியே இருக்கிறது. You're working in an office.
ஒரு அலுவலகத்தில் வேலை
செய்கிறது. You have people working under you.
உனக்கு கீழாக வேலை செய்கிறார்.
Discipline them.
அவர்களை
correct
them. சிச்சிக்க வேண்டும்.
Pass judgment.
நீ நியாயந்திருக்க வேண்டும்.
But you don't have to judge people who are working in another office.
ஆனால் அடுத்த அலுவலகத்தில் வேலை செய்வர்களுக்கு உனக்கு பொறுப்பு இல்லை.
So we have to judge within our circle.
ஆகவே நம்முடைய வட்டத்துக்குள்ளாக தான் நாம் நியாயந்திருக்க வேண்டும்.
That is where you have a responsibility.
அங்கு மட்டுமே உனக்கு பொறுப்பு இருக்கிறது.
Outside that,
அதற்கு வெளியே,
lead them to God.
தேவன் யார் மீது பொறுப்பு வைத்திருக்க பொறுப்பை கொடுத்திருக்கிறாரோ அவர்களை
விசாரிக்க. Once I have covered all within my circle, my children, those in my church, those who work under me in my office, over, my responsibility is over. That's very little. And the rest of the time I can spend judging myself. I don't have to mind other people's business. In 1 Peter chapter 4, Peter says, let none of you suffer as a murderer. And then let no one suffer as a busybody in other people's matters. That is in the same category as a murderer. In the same verse. You're a murderer.
Or
you're a busybody in other people's matters. That will bring a lot of suffering. Mind your own business. Peter learned it from Jesus. Jesus told Peter in John 21 towards the end, you're going to suffer a lot when you grow older. Peter turned and looked at John and said, what about him? Is he also going to suffer? Or is he
going
to have an easy life? You know what Jesus told Peter? That's none of your business. If I want him to live for 2,000 years, that's my business. Will I come back? That's my business. You follow me. That's the word the Lord speaks to you. Don't worry about that other brother or sister. Whether he is obeying the Lord or not. Unless you are an authority over that person. In which case you speak to that person. Lovingly. Don't throw stones. Speak to that person. Otherwise, mind your own business. Lead that person to God and to whatever authority God has placed over him.
And you
follow me. What peace there can be in our life. What rest there can be in our heart.
And
you say, Lord, I want to follow you. I don't want to be a busybody in other people's matters. I don't want to run other people's lives. I want to live before your face. And I want to follow you. And I want to judge myself. And wherever I get light on myself, I want to cleanse myself. And if other people don't cleanse themselves, I will judge them. Maybe they haven't yet got light on it like I have. So I want to be merciful to them. If you follow this principle, you will live a very good Christian life. Will you pray? Say, Lord, help me to live this life. Judging myself. God bless you.